சிவானந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம் 82வது ஸ்லோகம். பாணத்வம் ரிஷபத்வம் அர்த்தபபுஷா பார்யாத்வமார்யாபதே கோணித்வம் சகிதா மிருதங்கவஹதா சேத்யாதி ரூபம் ததௌ த்வத்பாதே நயனார்ப்பணஞ்ச கிருதவான் த்வத்தேஹபாகோ ஹரிஹி பூஜ்யாத் பூஜ்யதரஹ சயேவஹி நசேத் கோவா ததன்யோதிகா. அப்படின்னு விஷ்ணுவுடைய பெருமையை பேசுகிற ஒரு ஸ்லோகம். இந்த முந்தின ஸ்லோகத்தில் கஞ்சித் காலமுமா மகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச நதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனைஹி கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைஷ்ச நுதிபிஹி கஞ்சித் தசாமீதிருஷி எஃப்ராப்னோதி முதா துதர்ப்பிதமனாஹ ஜீவன் சமுக்த கலு. இவனொருவன் தன்னுடைய மனத்தை உன்னிடத்தில் பலவிதமான பக்தி பாவங்கள் இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் இப்படியெல்லாம் பண்ணுறானோ அவன் ஈஸ்வரத்தன்மையை அடைந்து விடுகிறான் அல்லவா அப்படின்னு சொன்னார். உடனே ஆச்சாரியர்களுக்கு இதெல்லாம் பண்ணி ஈஸ்வரத்தன்மை அடைந்த பல பேர் ஞாபகம் வருது. அதில் எல்லாருக்கும் மேலே விஷ்ணு பரமாத்மா தான் எல்லாருக்கும் மேலான சிவபக்தர் அப்படின்னு தோன்றது. எப்படின்னா பாணத்துவம் திரிபுர சம்ஹாரத்தின் போது விஷ்ணு பகவான் பரமேஸ்வரனுக்கு பாணமாக வந்தார். இப்படி பல விதங்களில் பகவானுடைய சேவையை பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ரிஷபத்துவம் சிவனுக்கு வாகனமாக ரிஷபமாக இருக்கிறதும் விஷ்ணு பகவான் தான். பார்யாத்வம் அம்பிகையும் விஷ்ணுவும் கூட பிறந்தவான்னு ஒன்று சொல்வா, ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கா. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு அப்பர் பெருமாள் பாடியிருக்கார். கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரஹா வேணுநாத வினோதேனா கரோதி விவசம் ஜகத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமியில் சொல்வார். அப்படி அர்த்தபபுஷா பாரியாத்தம் பாதி உடம்பை எடுத்துக்கொண்ட விஷயத்தில் விஷ்ணு பகவான் சுவாமியினுடைய பாரியா அப்படிங்கிறார். அதாவது அம்பிகை ரூபம் எடுத்த விஷ்ணு தான் சுவாமியில் பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார் அப்படின்னு சொன்னார். கோணித்வம் வராக வடிவம் எடுத்து சுவாமியுடைய பாத சேவனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பாதத்தை தேடி போனார். சகிதா ஒரு தோழியாக இருந்தார் அப்படிங்கிறார். அதாவது மோகினி அவதார எடுத்தபோது பரமேஸ்வரனுக்கு தோழியாக விஷ்ணு பகவான் இருந்தார். மிருதங்க வகத்தா சுவாமி நட்ராஜாவாக நாட்டியம் பண்ணும்போது விஷ்ணு பகவான் மிருதங்கம் வாசிக்கிறார். அப்படி மிருதங்க வாத்தியக்காரராக விஷ்ணு இருந்தார். அதாவது நட்ராஜா அந்த காஸ்மிக் டான்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகத்துடைய தாள கதியை மெயின்டைன் பண்ணுறது விஷ்ணு பகவான் அப்படின்னு அர்த்தம். இத்தியாதி ரூபம் தத்து இப்படி பல ரூபங்களை விஷ்ணு பகவான் எடுத்தார். அதுக்கெல்லாமேல தொத்பாதே நயனார்ப்பணஞ்ச கிருத்தவான் ஒரு வாட்டி சஹசிரநாமம் அர்ச்சனை பண்ணோன்னு விஷ்ணு பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு பண்ணோன்னு விஷ்ணு பகவான் பண்ணிட்டு வந்தபோது ஒரு தாமரை குறைஞ்சுதான். உடனே என்னை புண்டரீகாட்சன்னு சொல்கிறாளே என் கண் தாமரைன்னு சொல்கிறாளேன் கண்ணே எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணார். இப்படியெல்லாம் பகவானிடத்தில் மனசை வச்சு பல விதத்தில் பக்தி பண்ணதுனால ஹரிஹி பூஜ்யாத்து பூஜ்யத்தரகா அவரே பூஜிக்கத்தக்கவர்களுக்குள் மிகுதியாக பூஜிக்கப்படுவராய் இருக்கிறார். மும்மூர்த்திகளில் அதிகமாக யாருக்கு பூஜை? சுவாமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் தானே. பிரம்மாவுக்கு பூஜையே கிடையாது. எல்லா தெய்வங்களுக்குள்ள ரொம்ப பூஜிக்கப்படுபவர் விஷ்ணு பகவான் தான். ஏன்னா அவர் தான் உத்தமமான சிவபக்தர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ராமர் அவதாரம் பண்ணும்போது கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போதுலாம் கூட விஷ்ணு பகவான் சிவ பூஜை பண்ணி காமிச்சிருக்கார் இல்லையா. பாகவதத்துலேயும் ராமாயணத்துலேயும் வருது. ஒவ்வொரு ஹிந்துவும் ராமேஸ்வரமும் காசியும் போகணும் அப்படின்னு வச்சுருக்கா. இந்த சிவ விஷ்ணு அபேதத்தை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏன்னா நீ சிவபக்தனாக இருக்கும்போது விஷ்ணு தான் எல்லா சிவபக்தர்களுக்குள்ளும் மேலான சிவபக்தர் அப்படின்னு நினச்சி சிவ சாரூபியம் அடைந்த ஒரு தெய்வமாக நினச்சி நீ அவரை வணங்கணும் பிரித்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா. இந்த சிவ விஷ்ணு அபேதம் அப்படிங்கிறது பிரிவா தெய்வத்தின் குரலில் முதல் பாகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. நாமெல்லாம் ஸ்மார்ட்டா, நமக்கு ஆறு தெய்வங்களுக்குள்ள பேதம் கிடையாது. அந்த பரம்பொருள் தான் சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படின்னு மூணு குணங்களை கொண்டு மும்மூர்த்திகளாக ஆவிர்வவித்தது. அதில் சிருஷ்டி பண்ண பிரம்மா ரஜஸ் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விவாதமும் இல்லை. மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்ணுறார், ஈ எறும்பிலேருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்குறார், முகலத்தையும் காப்பாற்றுறார், துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறார். அதனால் அவர் சத்துவமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு கொள்கை. சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணுறார், அதனால் அவர் தமோமூர்த்தி அப்படின்னு சொல்கிறவா. அதே சைவர்கள் அதை ஒத்துக்க மாட்டான். இந்த உலகத்தில் திரும்ப திரும்பியும் பிறந்து பிறந்து இறந்துட்டுருக்கிறது அஜ்ஞானத்தினால, இதை காப்பாற்றுறது ஒன்றும் பெரிய சத்துவ காரியம் கிடையாது. பரமேஸ்வரன் இதிலிருந்து ஜீவர்களை விடுவிக்கிறார், ஞானத்தை கொடுத்து, அதுதான் சத்துவம். அப்படி ஞானத்தினால ஒரேடியாக மோட்சம் இல்லைன்னா கூட அப்பப்போ கர்ம கட்டிலேருந்து சம்ஹாரம் பண்ணி கொஞ்ச நேரமாவது அவளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறார் ஜீவர்களுக்கு. அதனால் பரமேஸ்வரன் தான் முழு முதற் கடவுள், அவருடைய ஆணைப்படி தான் விஷ்ணு பரிபாலனம் பண்ணுறார் அப்படின்னு இந்த சிவ விஷ்ணு பேதம் இந்த வைஷ்ணவர்களும் சைவர்களும் கல்பிச்சுருக்கா. யோசிச்சு பார்த்தா விஷ்ணு பகவான் கருப்பு வர்ணம், அவர் எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கார், அதனால் அவர் தமசுங்கிறது வச்சுக்கலாம். சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணுறார், கோர ரூபமாக இருக்கார், அதனால் அவர் தமசுங்கிறது வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே சத்துவம்தான், ரெண்டு பேருமே ஈஸ்வர சுரூபம். சர்பம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு வச்சனம் இருக்குது. ஞானத்தோட நிஷ்டையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரன் ஏக்கவஸ்து, அந்த ஏக்கவஸ்து நானாவிதமாக ஜெகத்தை நடத்தும் சக்தியாக இருக்கும்போது அதுக்கே தான் விஷ்ணுன்னு பேர். எப்படி சிவத்தை பரபிரம்மாவும் பராசக்தி அந்த மாதிரி ஜெகத் சிருஷ்டி ஸ்தித்தி லயம் பண்ணுற ஈஸ்வர சுரூபமாகவும் சொல்லுவாங்க, அதே மாதிரி விஷ்ணு தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறார். ஹரிகதை ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஹரகதை ஹரகீர்த்தனம் சொல்லதில்லை, கதை பாட்டு ஆனந்தம். பாகவதர் அப்படின்னாலே பகவானை சேர்ந்தவர்னு அர்த்தம், ஆனால் பாகவதர் பாகவதம் அப்படின்னாலே விஷ்ணுவுடைய கதைன்னு ஆயிடுத்து. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்ச காரியங்களை விட்டுட்டு சாந்தத்தில் தலைக்கும் போது சிவ சம்பந்தம் அதிகமாக வருது. சிவஞானம் சிவயோகம்னு சொல்கிறோம், விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் சொல்கிறதில்ல. அந்த சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, அதில் பலவாக காணப்படும் உலகம் அந்த சர்வம்ங்கிற வார்த்தையும், ஜெகத்து அப்படிங்கிற வார்த்தையும் அடிபட்டு போச்சுன்னா மிஞ்சி இருக்கிறது சிவம். அதனால் சிவமயம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறா. கடிதாசி எழுதும்போது கூட சிவமயம்னு எழுதி ஆரம்பிப்பா. சிவனும் விஷ்ணுவும் ஒன்று, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஹரியும் சிவனும் ஒன்று, ஹரி யாதவனான கண்ணன் வாயில் மண்ணை போட்டு தின்னு யசோதா அம்மாவுக்கு உலகத்தையே காமிச்சான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதனால் சிவ விஷ்ணு பேதம் பாராட்டக்கூடாது. பெரிவா இவ்வளோ தூரம் ஏன் சிவ விஷ்ணு அபேதத்தை சொல்கிறான்னு ஆச்சாரியாள் அதை சொல்லியிருக்கா. ஆச்சாரியாள் விஷ்ணு சஸ்தாம பாஷ்யம் பண்ணியிருக்கார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு எல்லாரையும் கோவிந்தனை பஜனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். விஷ்ணு கேசாதிபாத ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார், இன்னும் ஷட்பதி ஸ்தோத்திரம் ராமர் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் கோவிந்தர் மேலேயும் நிருசிம்மர் மேலேயும் லக்ஷ்மீஸ்வரன் மேலேயும் அப்படி ஆச்சாரியாள் விஷ்ணு பக்தி பண்ணி காமிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணுக்கு மேலே தெய்வம் இல்லை, ஏன்னா அவர் தான் உத்தம சிவபக்தர்னு சொல்கிறார். அதை வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அப்படி விஷ்ணு பக்தி ஆச்சாரியால் பண்ணி காமிச்சிருக்கார். அதனால தான் பெரியவா சிவ விஷ்ணு அபேதத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பெரியவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. ஸ்மார்த்தர்கள் எப்பவும் நெத்தியில் விபூதி, வாயில் நாராயண நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், உள்ளுக்குள்ள அம்பாளுடைய பக்தி. அந்தசாக்தாக பைஷைவாக வியாவகாரேத்து வைஷ்ணவாக அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. இந்த ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி சிவ விஷ்ணு அபேதத்தை காமிக்கிறதுக்கு, பரமேஸ்வரனில் பாதி தான் விஷ்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு சிவானந்த லஹரி ஸ்லோகம். எவ்வளோ அழகாது. நாமும் அந்த மாதிரி பரமேஸ்வரனிடத்துலேயே விஷ்ணுவையும் விஷ்ணுவிடத்துலேயே பரமேஸ்வரனையும் பார்த்து பக்தி பண்ண கற்றுப்போம். பானத்துவம் ருஷபத்துவம் அர்த்தபபுஷா பார்யாத்வமாரியாபதே கோணித்வம் சகிதா மிருதங்கவஹதா சேத்யாதி ரூபம் ததௌ த்வத்பாதே நயனார்ப்பணஞ்ச கிருதவான் த்வத்தேஹபாகோ ஹரிஹி பூஜ்யாத் பூஜ்யதரஹ ஸயேவஹி நச்சேத் கோவா ததன்யோதிகா. நமஃ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.